இப்பொழுது உங்களுடைய நடன நிகழ்ச்சிகளின் உருப்படிகள், அதை நீங்க வந்து தெரிவு செய்ய வழங்கும் முக்கியத்துவம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
நிச்சயமா, இதுல வந்து என்னன்னா, நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரைப்படங்கள்ல திரைப்பட பாடல்கள்ல உள்ள பரதநாட்டியத்துக்கு ஆடினதுனால எனக்கு அந்த பக்கத்தை, அதாவது பாமர மக்களுக்கான ஒரு உள வெளிப்பாடை என் கலைகளை நான் ஈர்த்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு மிக உயரிய ஒரு செறிவான இலக்கண புழமையோட கிட்டப்பா பிள்ளையத்தை கற்றுக்கொண்ட பொழுது நாட்டியத்தின் அத்தனை நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இன்னொரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், என்னோட குருநாதரோட 4 வருடங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல உதவி நடன ஆசிரியரா நடனத்துறை தொடங்கினோடனே அங்கதான் இருக்கிறாங்க. எனக்கு வழிகாட்டின என்னோட ஒரு இசைத்துறை தலைவி திருமதி ஞானாம்பிகை குலேந்திரன் அம்மா, அவங்க எனக்கு எப்பயுமே அவங்க நன்றியை நான் மறக்க முடியாது. அவங்கதான் என்னையும் ஆசிரியரையும் இணைத்தவர்கள். அவங்க ஆஸ்திரேலியாலதான் வசிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு செழிப்பான ஒரு மேன்மையான நேரம் அது. அந்த மாதிரி நேரத்துல அவங்களோட இருந்த பொழுது நிறைய நாட்டிய நுணுக்கங்கள், எப்படி ஆடணும், யாருக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், மேடையில எப்படி மேடையை நிர்வகிக்கணும், எத்தனையோ இந்த கூறுகளை கற்றுக்கொள்ள முடிஞ்சது. இதன் இடையில நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றமும் தாக்கங்களும் அந்த வேதனைகள் வெறிகளை எல்லாம் நான் தமிழ் இலக்கியம் படிக்கிறதுல காமிச்சேன். அது ரெண்டும் சேர்ந்த வெளிப்பாடு என்னாச்சுன்னா, சங்க இலக்கியத்துல இருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் தமிழ் தெரிந்த தமிழுக்கு வந்து என்னோட நடனத்தை வழங்கின பொழுது மற்ற நடன கலைஞர்கள் ஈஸியா சென்று ஒரு ரசிகரை அடையறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட தமிழாலையும் நடனத்தாலையும் இந்த ஒரு தூய்மையான பரதநாட்டியத்தாலையும் ரொம்ப எளிமையா அவங்களை போய் சென்றடைகிற வாய்ப்பு கிடைச்சது.
திருநங்கையாக இருக்கும் நீங்கள் நாயகி பாவம் செய்வதில் எவ்வாறு உங்களால் இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு நல்ல விதமாக அதை வெளிக்கொள்ள முடிகிறது? அதற்கான பிரத்யேக பயிற்சி எதுவும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த நாயகி பாவம் அப்படிங்கறது நான் முதலே சொன்ன மாதிரி என்னுள்ள ஒரு நான் ஒரு அழகான பெண்ணா உணர்றேன். என்னோட புறத்தோற்றத்துல நான் அழகா இருக்கிறேன் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு மற்றவர்கள் கண்களுக்கு விடப்பட்ட ஒரு கேள்வி. ஆனா உண்மையில என் மனதை பொறுத்துல நான் சொல்றது உள் மனத சொல்றேன். எப்படி இன்னைக்கு தேவாரம் திருவாசகம்லாம் ஆடுறதுக்கு வந்து ஒரு படித்தோ அதனால உடம்பால அதை முயற்சி செஞ்சோ எதையுமே செய்ய முடியாது. ஒரு திருவாசகத்தை ஆடணும், தேவாரத்தை இன்னைக்கு வந்து நான் அப்பர் திருத்தாண்டகம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் உலகளாவிய ஒரு வெள்ளக்காரங்க கூட பார்த்து கண்ணீர் விட்ட என்னோட பாடாந்திர முறைகள் திருக்குறளும் அப்படித்தான். அப்ப அதுல எல்லாம் முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பிட்டை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெம்மான் அவனுக்கே பிச்சி ஆனால் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி ஒரு நாயகி மெல்ல 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 தன் நிலை உணர்ந்து சிவனை அடைஞ்சு சிவனை தேடி தானே சிவன்தான் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்கு வர மாதிரி என்னோட பெண்மையை நான் அப்படி உணர ஆரம்பிச்சேன். அந்த உணர்வுக்கு வடிகால் தேடின பொழுதுதான் எனக்கு அந்த நாயகி பாவத்தை பத்தி தெரிந்து கொள்ள முடிஞ்சது. மகாகவி சுப்பிரமணியம் பாரதியாரே கண்ணனை ஒரு பெண் குழந்தையா பாவிச்சு எழுதலையா, தன்னை ஒரு தாயாவும் கண்ணனை ஒரு பெண் குழந்தையாவும் பாவிச்சு சிந்திஞ்சிருக்கு இல்லையே கண்ணம்மா. இந்த மாதிரியான தாக்கங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக நான் தேடி படிக்க போன இலக்கியம், எனக்கே எப்படி ஒரு மனக்கோளம் பார்க்க வந்தேன் மணமகளானேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாதுகாப்பு தேடி இலக்கியத்தை தேடி போனேன். அந்த இலக்கியத்துக்குள்ளேயே நான் இருந்தேன். அழகான நான் என்ன அடிக்கடி சொல்லிக்கொள்வேன், 64 திருவிளையாடல்கள்ல வந்து ரசவாதம் செய்யற மாதிரியான எங்க மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புவனத்துல இருக்கக்கூடிய பொன்னணையாருங்கிற தேவதாசின்னு என்ன சொல்லிக்கொள்வேன். நித்திய கல்யாணி, தேவதாசி இதெல்லாம் என்ன நானே விரும்பி அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷம். அந்த வகையில திருநங்கை அப்படிங்கிறது கூட முதல்ல எத்தனையோ ஒரு கேலி சொற்களால விழிக்கப்பட்டு கொண்டிருந்த எங்களோட மக்களை எனக்கு அந்த உடன்பாடு இல்லை. நான் தமிழ் படிச்சிருக்கேன், இவங்க சொல்லக்கூடிய இந்த அறவாணிங்கிறதெல்லாம் வந்து தூய தமிழ் சொல்ல இல்லை, அது ஒரு எனக்கு ஒரு நேர்த்தியா இருக்கல. யாருமே ஒத்துக்கொள்ளாத பொழுதே அந்த 85-90களில் என்னோட சிறு வயதுலேயே நான் திருநங்கை நர்த்தகி நடராஜன் போட்டுக்கொள்றதுலதான் பெருமைப்பட்டேன். அதன் வாயிலாதான் அந்த நாயகி பாவத்தை ரொம்ப புனிதமா ஒரு தெய்வீக சூழல நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்.
உங்களுடைய பக்க கலைஞர்களை பற்றி சொல்லுங்களேன். அதாவது அவங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய நடன நிகழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கிறது?
என்னோட நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பலமே வந்து என்னோட பக்க குழுதான். இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பழியை எடுத்துக்கொண்டு நாட்டியம் ஆடுறதுங்கிறதுக்கு நான் எதிராக நிற்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த நாடுகள், எத்தனையோ நாடுகள் உலகளாவே போயிருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் என்னோட பக்க குழுவோட தான் நான் போயிருக்கிறேன். எங்களோட 6 பேர் கொண்ட குழுவை அனுமதித்தால் தான் நான் நிகழ்ச்சிகளுக்கே போயிருக்கேன். ஏன்னா என்னோட தேவாரம் திருவாசகங்களும் என்னோட அபூர்வமான நடன வகைகளையும் ஒளிப்பிழையால அடக்கி என்னால வழங்க முடியாது. அதுக்கு எனக்கு தேர்ந்த 3 பக்க குழுக்கள் வச்சிருக்கிறேன். அந்த பக்க குழுக்கள் தந்த ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு எனக்கு முழுமையான ஒரு வெற்றிய இந்த நர்த்தகிய வந்து ஒரு குடியரசுத் தலைவர் விருது அளவுக்கு கொண்டு போனது. இன்னைக்கு புரஸ்கார் விருதுங்கிறது மிக இளம் வயதிலே வாங்கின நடன கலைஞர் கலைமாமணி மிக குறுகிய காலத்துல இளம் வயதிலேயே பெற்றது எல்லாமே இந்த மாதிரியான கலைஞர்களோட ஒத்துழைப்பு தான். மிக அழகான தமிழ் உச்சரிப்பு, அதுக்கு ரொம்ப நாங்க தேர்வு வச்சுதான் அந்த பக்க கலைஞர்களையே நாங்க தேர்வு செய்வோம். நல்ல தமிழ் பேச வரணும், தமிழ் எழுத வரணும், தமிழ் செய்யுட்தமிழ படிக்க வரணும், செய்யுட்தமிழ பதம் பிரிக்க வரணும். அவ்வளவு ஒரு நிகழ்ச்சிக்கு திட்டமிடலும் அதுக்கான ஒத்திகைகளும் மிக 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 அதிகம். அதுக்கு நிறைய படிப்பேன், நிறைய ஆய்வு பண்ணுவேன், நிறைய ஆய்வறிஞர்களை கேட்பேன். அதன் பிறகு என் பக்க கலைஞர்களை உருவாக்கி அவங்களோட வேலை செய்வேன்.
உங்களுடைய சிறு வயது நண்பி அன்று முதல் இன்று வரை உங்களுடன் இருக்கும் சக்தி அவர்களை பற்றி சொல்லுங்களேன்.
நீங்க சொல்ற இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் விட ஒரு உயர்ந்த இடம் கொடுக்க விரும்புறது என்னோட தோழி சக்திக்கு தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல பிறந்து எனக்கு கலையில ஆர்வம் இருந்தது, கலையில வந்தேங்கிறத விட அவளும் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து தன்னோட குடும்பம் செல்வ செழிப்பு அத்தனை விட்டு நட்புக்காக அவ்வளவு ஒரு திருநங்கையா இருந்ததுனால என்ன அடுத்த நொடி வாழ்க்கைங்கிறத பத்தி கூட யோசிக்காம ஆகஸ்ட் 15 1984 என்னோட சேர்ந்து நடு இரவுல வெளியில வந்தவ எங்க வீட்டுல இருந்து நான் என்ன துரத்தப்பட்ட பொழுது அவளோட ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நேர்மையும் சத்தியமும் தான் இன்றைக்கு என்னோட அத்தனை உயர்வுலையும் சக்தி இல்லாம நர்த்தகி இல்லை, நர்த்தகி இல்லாம சக்தி இல்லைங்கிறது தான் உண்மை. அதுல என்னோட சக்தி என்னோட குருவுக்கு இணையான ஒரு இடம்.
புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்து நடனம் பயில்வது என்பது இப்பொழுது ஃபேஷன் ஆகி வருகிறது, அவ்வாறு மாறி வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பெற்றோர்களின் நிர்பந்தத்தில் எல்லோரும் பயில்கிறார்கள், ஆனால் சிலர் அரங்கேற்றம் வரை வருகிறார்கள், பின்னர் தொடர்வதில்லை. அந்த மாதிரி இங்கு அரங்கேற்றம் கண்ட பிள்ளைகள் நமது கலையினை, பாரம்பரிய கலையினை மேற்கத்திய மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவர்கள் வந்து அது பெற்றோருக்காக கடனே பயில்வது, அரங்கேற்றம் செய்வது, அதன் பிறகு அதை விடுவது, இப்படியான சூழ்நிலை ஆஸ்திரேலிய நாட்டிலும் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், உங்களுடைய கருத்து என்ன?
புலம்பெயர் தமிழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த பண்பாடு கலாச்சார வேர்களை விட்டு தங்கள் குழந்தைகள் எங்க அந்தந்த மொழியை, நம்ம என்ன சொன்ன மாதிரி அந்த மொழிகளின் தாக்கத்தின் வாயிலாக அந்தந்த நாகரிகத்துக்கு உட்பட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்திலேயே கலையை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அல்லது இயற்கையாவே அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் காலப்போக்குல அது ஒரு ஒரு கௌரவத்தோட அடையாளம், மதிப்பீட்டின் அடையாளமான ஒரு போலி விடயமாக போனதுதான் உண்மை. இந்த இடத்துல வந்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சில பக்க கலைஞர்கள் கேலியா பேசுறப்ப எனக்கு மார்ல வேல் பாய்ச்சின மாதிரியான ஒரு வேதனை வரும். நர்த்தகியம்மா அவங்களுக்கு அந்த கலைகளோட ஆழமும் இத பத்தியும் தெரியாது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம போய் பழைக்க முடியும்னு சொல்றப்போ எனக்கு இது எவ்வளவு பாவகரமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருந்தது. இதுக்கு யார் இடம் கொடுத்தோம்? நம்ம தான் இடம் கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருமே அங்க நான் பார்த்திருக்கேன், அவங்க அந்த கலையை கற்றுக்கொண்டு ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி அரங்கேற்றம் வரைக்கும் வந்த உடனே அடுத்த நாள் ஆசிரியர் ஆயிடுறாங்க, அல்லது அடுத்த நாள் கலையை விட்டுடுறாங்க. ரெண்டுமே மிக பெரிய படுகொழியில விழுவதற்கு சமானம். இன்றைக்கு இல்ல, என் மறைவு வரைக்குமே, மறையும் நொடிக்கு முதல்ல வரைக்கும் கூட நான் மாணவியாக இருந்துதான் மறைய விரும்புறேன். இன்றைக்கும் என் குருவோட 15 வருடம் இருந்தும் கூட ஒரு அசுரன் மாதிரி எனக்கு அந்த ஆசை தனியில. வேடிக்கையான சம்பவம், நான் ஒரு சிறப்பு விருந்தினரா போயி ஒரு நாட்டுல நான் சொல்ல விரும்பல, நானும் சிறப்பு விருந்தினரா இந்த வருடம் போய் அவங்களுக்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினரா எல்லாம் பண்ணி அந்த குழந்தையோட வாழ்த்து, அந்த குழந்தையோட ஆசிரியரை வாழ்த்திட்டு வந்திருக்கிறேன். அடுத்த வருடம் அந்த குழந்தை, நான் ரெண்டு மாணவிக்கு அரங்கேற்றம் பண்றேன், நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரணும்னு என்ன அழைக்கிறா, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. தாழ்மையான அன்பான வேண்டுகோள், நுனிப்புல் மேயாதீங்க. நம்ம தமிழை வந்து ஆழ ஆழ போக 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 அரிஞ்சுவை நீர் மாதிரி வரக்கூடிய ஒரு தமிழ் அது. அது கலையும் அதுக்குள்ள உண்டான ஒரு விடயம்தான். நீங்க ஒரு குரு கிட்ட கற்றுக்கொள்றதுல ஒரு அரங்கேற்றம்ங்கிறது வந்து அப்பதான் கதவை தட்டுறதுக்கோ அல்லது உங்க கையில சாவி கிடைச்சிருக்கு அல்லது முதல் படியில ஏற போறோங்கிறதுக்கான ஒரு திறவுகோள்.
உங்களின் எதிர்கால திட்டம் அதை பற்றி சொல்லுங்களேன்.
எதிர்கால திட்டம், இந்த பழமையான நடன முறைகளையும் இந்த தமிழையும் அப்படியே என்னோட வருங்கால சந்ததியினருக்கு அப்படியே பாதுகாத்து கொடுத்து நீங்களும் பாதுகாத்து. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, என் குரு கிட்ட நான் முத முத கத்துக்கொள்ற பொழுது எனக்கு ஒரு இடையில ஒரு தற்பெருமை வந்தது. அந்த அபூர்வ நடன வகைகள் எல்லாம், ஏன்னா இங்க இந்தியாவை பொறுத்தளவுல எத்தனையோ புகழ்பெற்ற விழாக்கள்ல இந்த ரேர் காம்போசிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவார்டெட் அப்படின்னா கூப்பிடு நர்த்தகிய தமிழ் ஃபார்ம் கூப்பிடு நர்த்தகின்னு இருந்தது. அப்ப நினைச்சேன் ஒரு சிறு நெருடல், நமக்குதான் இது தெரியறதுனால கூப்பிடுறாங்கன்னு. கொஞ்ச நாள்ல அந்த மதிப்புகளை பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சது எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விடயத்தை எனது ஆசிரியர் என் தலையில தூக்கி இந்த காவடியை சமக்க வச்சிருக்காரு. அப்ப அவங்க எவ்வளவு பாதுகாத்திருந்தால் இதை என்னை நம்பி கொடுத்திருப்பாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நான் ஒரு வெறும ஒரு தூக்கு தூக்கி மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது. நான் அந்த விளையாட்டுல சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேலே மாதிரி அவங்க எனக்கு கொடுத்தத அப்படியே பாதுகாத்து அந்த பழமை மாறாம நம்ம தமிழ் செறிவோட இனி அடுத்த தலைமுறை கையில நான் ஒப்படைக்க போறதுதான் என்னோட எதிர்கால திட்டம். நிச்சயமா எனக்கு எப்படி என் குருவுக்கு தெரிஞ்சிருக்குமா ஒரு நர்த்தகி அவருக்கு கிடைப்பாருன்னு, அதே போல இந்த நர்த்தகிக்கும் நிச்சயமா அந்த முன்னோர்களே அந்த தமிழ் சமயக்குறவர்களே ஒரு நல்ல ஒரு மாணவிய எந்த நாடுகள்லயாவது இருக்கலாம் நிச்சயமா அனுப்பி வைப்பாங்க. அவங்க கையில ஒப்படைக்கிறது என்னோட எதிர்கால திட்டம்.
நான் கேட்டவுடன் எனக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி எஸ்பிஎஸ் நேயர்களுக்காகவும் புலம்பெயர்ந்த நேயர்களுக்காகவும் உங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கும், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேற வேண்டியும் நீங்கள் நினைக்கும் வண்ணம் ஒரு மாணவரையோ மாணவியையோ நீங்கள் கண்டெடுக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி செல்வி. எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா அமைத்து கொடுத்த எஸ்பிஎஸ் வானொலி, ஆஸ்திரேலிய தமிழ் நெஞ்சங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிய. தமிழாலையும் கலையாலையும் நடனத்தாலையும் உங்களோட அன்பு சகோதரிகள் திருநங்கை நர்த்தகி நடராஜன் சக்தி பாஸ்கரும் எல்லாரையும் தமிழால வாழ்த்தி வணங்கி விடைபெறோம். ரொம்ப நன்றி. சூரிய மங்கலம் சூரிய மங்கலம் சந்திர மங்கலம்.